செந்தூள் செல்வம், செவிச் செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்களை எல்லாம் இந்த காலை பொழுதனில் குளிர்கால வேளையில் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதனுடைய விளக்கமாக திரு மு வரதாசனார் என்ன சொல்றார்னா, பொறாமை பொருந்திய நெஞ்சத்தை உடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை என்று சொல்லுகின்றார். இதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உரை என்னன்னா, பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும். இதே குறளுக்கு சாலமன் பாப்பையா அவர்கள், பொறாமை கொண்ட மனத்தவனின் உயர்வும் அது இல்லாத நல்லவனின் தாழ்வும் பற்றி ஆராய்க என்று சொல்லியிருக்கின்றார்கள். நேர்களை, காலையில் எழுந்தவுடன் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்று என்று சொல்லலாம், அல்லது சிலருக்கு தேவைப்படும் ஒன்று காஃபி. இந்த காஃபியை பருகுவதை பற்றி ஒரு சின்ன செய்தியினை முத்தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஸ்ரீசாமி அவர்கள் அளித்துள்ளார். அது என்னன்னா, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, முகத்தில் சிரிப்போடு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் அதை கடந்து செல்ல முடியும். நம்மால் முடியுமா என்று மனத்திறச்சி அடையாமல், முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். அறிவினால் வருவதல்ல பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம். சுடும் என தெரிந்து சூடாக இருக்கும் காஃபியை பருகுவதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் ஆக பெரும் தத்துவம். அதை உணர்ந்தால் வாழ்க்கை பயணம் எளிதாகும். இந்த காலை வேளையில்
தினமும் பாடும் எனது பாடல், தினமும் பாடும் எனது பாடல், காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும்.
காலை நேர பூங்குயில்
கவிதை பாட
பாடல் தெரியாத தகவல். படம் முள்ளு மலரும். இயக்கியவர் மகேந்திரன் அவர்கள், இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடலை பாடியது வாணி ஜெயராம் அம்மா. இந்த பாடலுக்கு நடித்தவர்கள் படாபட் ஜெயலட்சுமி, ரஜினிகாந்த். நெய்மணக்கும் கத்திரிக்காயோட நெல்லு சோறு சாப்பிட்ட வாணி ஜெயராம், நேத்து வச்ச மீன் குழம்ப இனிக்க இன்று சாப்பிட்ட படாபட் ஜெயலட்சுமி. படாபட் பாடியது போலவே இவ்வளவு வகையான சுவையான விருந்து சாப்பிட்ட ரஜினிகாந்த். 16 வகையான இசை உணவை சமைத்து இசைத்து பரிமாறிய இளையராஜா. காதுக்கு மட்டுமே இல்லாமல் நாவுக்கும் சுவை தந்த கவிஞர் கங்கை அமரன். வண்ணம் ஜொலிக்க வாழை இலையில் விருந்து வைத்த இயக்குனர் மகேந்திரன். முள்ளும் மலருமாக மலர்ந்த நினைவு. இப்போதான் நாம் எல்லாரும் ஃபூடின்னு பேசுகிறோம். ஃபூடியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்யாணம் அன்னைக்கு முதல் ராத்திரியில் என்ன மாதிரி நடந்துக்குவாங்கன்றதை கங்கையமரன் கற்பனை செய்து இவ்வளவு வகையான உணவு வகைகளையும் அவர் சொல்கிறார். இந்த படத்தில் படாபட் எந்த அளவுக்கு ஃபியூரியஸாக இருப்பாங்களோ இந்த பாட்டில் அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அடக்கி வாசித்து பாடல் பூராவுமே ஒரு பயந்த சுவாவத்தோடே பயணிச்சிருப்பார். இந்த பாடலில் இடம்பெற்ற இசைக்கருவிகள் ரெண்டே ரெண்டு தான், மோர்சிங் ஒன்று, கடம் ஒன்று. ரெண்டு வாத்தியத்தை வச்சுக்கிட்டேவும் இத்தனை வகையான உணவு வகைகளுக்கும் ஏற்ற மாதிரியான இசையை இளையராஜா வழங்கியிருப்பார். இவ்வளவு அற்புதமான இந்த முள்ளும் மலரும் படத்திலிருந்து நித்த நித்த நெல்லுச்சோறு அதிகாலையில் ஒளிபரப்பாகுது. எல்லாருக்கும் பசி உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பாடலை ரசிச்சு கேளுங்க.
நித்த நித்த நெல்லுச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நித்த நித்த நெல்லுச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. சின்னமனோர் வாய்க்கு கண்ட மீன் வாடாத சிறுகீர எனக் கையிலே எனக்கு இப்போயச்சி ஊறது, அள்ளி தின்ன
இல்லவே இல்லை.
எல்லார வாழ்வில் இருந்த ஒருவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் முதல் புனிதர் என்கின்ற பட்டத்தை பெற்றார் தேவசகாயம் பிள்ளை அவர்கள். இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரத்துக்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு. குமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் அப்படின்ற கிராமத்தில் 1712 தேவசகாயம் பிள்ளை பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் நீலகண்ட பிள்ளை என்பது. பத்மநாபபுரத்தை தலைமையிடமாக கொண்டு திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா ஆண்டபொழுது அதனுடைய அரண்மனை கருவூல அதிகாரியாக இவர் இருந்திருக்கிறார். சிறிது காலம் கழித்து இவருக்கு திருமணம் நடைபெற்றது. பின்னர் இவருக்கு அந்த இருந்த டச் படையினுடைய தளபதியாக இருந்த டிலனா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக கிறிஸ்துவ மதம் குறித்து இவர் அறிந்து கொண்டார். கிறிஸ்துவ மதத்தின் மீதான ஈர்ப்பின் காரணமாக 1745 ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவராக மாறினார். தன்னுடைய பெயரை லாசரஸ் அப்படின்னு மாத்திக்கிட்டார். லாசரஸ் என்பதற்கு கடவுளுடைய கருணை அப்படின்றது பேரு. இதே அர்த்தத்துல தேவசகாயம் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டார் நீலகண்டன். இவர் மதம் மாறியதன் காரணமாக திருவிதாங்கூர் அரசு மற்றும் சொந்த ஊர் மக்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகியிருக்கார். அவர் மீது தேச துரோகம் மற்றும் உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அரசு நிர்வாகத்திலிருந்து பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். மேலும் கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. கடுமையான துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். 1749 கைது செய்யப்பட்ட இவர் 3 சிறையில் இருந்து சித்திரவதைப்பட்டு 1752 ஜனவரி 14 நாள் ஆரல்வாய் மொழி காற்றாடி மலையில் உள்ள காட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவருடைய உடல் பகுதி கோட்டாரி சர்ச்சில் அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தேவசகாயம் பிள்ளையை தென்னிந்தியாவில் உள்ள கத்தோலிக்க சமூகம் தியாகியாக கருதியுள்ளது. தேவசகாயம் பிள்ளையை சிறப்பிக்கும் வகையில் கடந்த 2012 டிசம்பர் 2 முக்தி பேறு பெற்றவர் என்று வேட்டிகன் அறிவித்துள்ளது. 2020 பிப்ரவரி 21 போப்பாண்டவரால் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இவர். அந்த ஆண்டு மே மாதம் வேட்டிகனில் நடைபெற்ற கூட்டத்தில் தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்கும் இடமாக வேட்டிகன் செயின்ட் பீட்டர் சதுக்கம் அறிவிக்கப்பட்டது. இந்த பெருந்தொற்று பரவல் காரணமாக புனிதர் பட்டம் வழங்குவதும் விழாவிற்கான நாள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று வேட்டிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களும், தமிழகத்தினுடைய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களும், தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும்.
பாரத தேசத்தின் முதல் மறை சாட்சியே தமிழகமாந்தர் போற்றும் நம்பிக்கை சுடரே, எழில்மிகு குமரியின் நட்டாலத்தில் உதித்த அற்புதமே, வடக்கன் குளத்தில் திருமுழுக்கு பெற்று இறையேசுவின் பணி தொடர்ந்தவரே, புலியூர் குறிச்சியில் முட்டிடிச்சு பாறையில் நீர் பெருகச் செய்த அருளூற்றே, கிறிஸ்தவம் காத்திட உளம் துணிந்து ஆரல்லாய் மொழி காற்றாடி மலையில் இன்னுயிரீந்த தியாக திருவே, வேத சாட்சியே எங்கள் தேவசகாயம் பிள்ளையே, உம் திருப்புகழ் பாடிட திரண்டு வந்தோ.
இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம் உங்களோட வேலை செய்தில. அந்த சவத்த தம்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manuka branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
Mortgage Masters Limited. அன்பான இந்துமுள்ளுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். Mortgage Masters Limited. குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டிக். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்தில் கூட இருப்பதில்லை. நீங்கள் எப்பொழுது எல்லாம் அதிக அவமானம் மற்றும் ஏமாற்றம் அடைகிறீர்களோ அந்த நிமிடங்கள் தான் உங்களை உருவாக்குகிறது என்ற அர்த்தம். அந்த அடிகள் அடுத்த முன்னேற்றத்திற்கான படிகட்டுகள். அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். ஒரு நிமிடம் உங்கள் கவலைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பீர்கள். உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடுங்கள், வெற்றி உங்கள் அருகில் என்கின்ற ஸ்ரீசாமி வரிகளுடன் விளம்பரத்திற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். அடுத்து நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி அவர்கள் பாலகுமாரன் அவர்களை பற்றி பேச உள்ளார். பாலகுமாரன் அவர்கள் பல திரைப்படங்களில் கதை வசனம் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய குணா திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சியுடன் தொடரலாமா?
நடந்து வருமே. சரி சொல்லு. கண்மணி அன்போட காதன் நாக்கு தடி ஆயிடுச்சா டாக்டர்?
ஆமா தடி ஆயிடுச்சு.
ரோசி ஏவனங்கிற அவன் அளவு தானே? தொழில் ரொம்ப தப்பு.
அதனால என்ன?
ஆமா, ரோசி செஞ்சா மட்டும் அதனால என்னன்னு கேப்பீங்க. நான் செஞ்சா கார்த்திடாத தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க.
திருடுறது தப்பு தான். நீ மறுபடியும் கார்த்திடுனியா?
இல்ல, கதவு மாத்திரம் திறந்து கொடுத்தேன். சித்தப்பா அந்த காரம் மலை மேல கொண்டு போய் வச்சு பாட்டு பாட்டா பிரிச்சு ஊத்துட்டாரு.
எந்த மலை?
சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஆனா மலை மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு. ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி?
பெண்டத்தால்.
பெண்டத்தால் அந்த மலை பூரா பெண்டத்தால் தான், பெண்டத்தால் வாசனை. இங்க எல்லாம் ஒரே அசிங்கம், இங்க ஒரே அசிங்கம். ரோசி அசிங்கம், அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம். அப்பா மட்டும் எங்க அம்மாவை அடிச்சு தொந்தரவு பண்ணாம விட்டுட்டு ஓடி போகாம இருந்திருந்த பாவம். எங்க அம்மா இந்த தொழிலுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு, நானும் சுத்தமா இருந்திருக்கேன். மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாவும். அபிராமிக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கணும். லெட்டர் போட்டு அபிராமி வந்தது நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தினா நல்லபடியா குழந்தையெல்லாம் பத்திட்டு எல்லாம் நல்லபடியா. இந்த அச்சிங்கத்துல தப்பிச்சு நான் போயிருந்தேன். நல்ல இடமா பார்த்து மலை மேல வெண்டத்தால் வாசல் இருக்கிற மலை மேல போய் சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணி அபிராமி 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 அபிராமி.
May 15 எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களின் நினைவு நாள். ஆரம்ப காலத்தில் அங்கொன்னு இங்கொன்னுமா அவரது படைப்புகள் வரும். வித்தியாசமாக இருக்கே எழுத்து நடை என்று வியந்திருக்கிறேன். சாவி அவர்கள் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக வாரம் ஒரு இதழை அவர்கள் பொறுப்பில் விடுவார். பாலகுமாரனும் சுப்பிரமணிய ராஜுவும் சேர்ந்து ஒரு வாரம் கலக்கு கலக்கினார்கள். பத்திரிகை உலகையே யார் இந்த இளைஞர்கள் என்று திரும்பி பார்க்க வைத்தார்கள். மெர்க்குரி பூக்கள் அவரது தனித்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. பிறகு அவருக்கு ஏறுமுகம்தான். கதையோடு நம்மையும் கட்டி போட்டு விடுவார். ஊடே ஆன்மீக சிந்தனைகள், தர்க்கவாதம் களைகட்டும். பலர் ஆன்மீகத்தையும் ஞான மார்க்கத்தையும் கடவுள் நிலையையும் புரிந்து கொண்டதற்கு அவரது ஆழ்ந்த சிந்தனையும் எழுத்து வன்மையுமே காரணம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இன்னும் நினைவில் நீச்சல் அடிக்கிறது. அவரை மானசீக குருவாக கொண்டாடுவோர் ஏராளம். எழுத்து என்ற வலிமையான ஆயுதத்தால் எல்லார் இதயத்தையும் வென்று சம்மாசனம் போட்டு அமர்ந்தார். அவர் என்றும் நம் நினைவில் அவருடைய எழுத்துக்களால் உரையாடி கொண்டுதான் இருப்பார். அவர் பல படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். அதில் பாட்ஷா முக்கியமான திரைப்படம். ரஜினிகாந்துக்கும் பாலகுமாரனுக்கும் மிக நெருக்கமான தருணங்கள் உருவான நேரம் அது. பாட்ஷா 2 இனி இல்லவே இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் ரஜினிகாந்த். ஆம், சில காலமாகவே அவருக்கு அந்த எண்ணம் இடையிடையே எப்போதாவது எழுவது உண்டு. மீண்டும் பாட்ஷாவை எடுத்தால் என்ன? இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா போன்றவர்களும் இதை ஆதரித்தார்கள். வேண்டாம் என்று வெளியே சொல்லிக் கொண்டிருந்தாலும் ரஜினிக்கும் உள்ளுக்குள் அப்படி ஒரு திட்டம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதை ஒரேடியாக அவர் ஒதுக்கியது பாலகுமாரன் இறந்த அன்றுதான். ஏனெனில் பாலகுமாரன் வசனங்கள் இல்லையெனில் பாட்ஷாவுக்கு அந்த அபார வெற்றி சாத்தியமே இல்லை. பாட்ஷாவின் வெறித்தனமான வெற்றிக்கு முக்கியமான காரணம் பாலகுமாரனின் வசனங்கள்தான். ரஜினியின் படங்களில் பாட்ஷா அளவுக்கு ஷார்ப்பான வசனங்கள் அதுவரை வந்ததே இல்லை. ரஜினி பேசும் ஒவ்வொரு வசனத்துக்கும் கைதட்டல்களும் விசில்களும் காதை பிளந்தன. உதாரணத்துக்கு சில. உனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. தேங்க்யூ அண்ணே. ஆமாம், நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்க. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட்டுட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான். இது எல்லாவற்றையும் மிஞ்சி நின்றது இந்த பஞ்ச் டயலாக். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. பாட்ஷா வெற்றிக்கு பின் ரஜினிக்கு பாலகுமாரன் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் கூடியது. அதனால்தான் தனது வீட்டுக்கு பாலகுமாரன் வந்தபோது அன்போடும் அளவில்லா மரியாதையோடும் மனம் குளிர்ந்து மகிழ்வோடு வரவேற்றார் ரஜினி. பாலகுமாரன் புறப்படும் போது வாசல் வரை கூடவே சென்று கார்கதவை திறந்துவிட்டு வழி அனுப்பி வைத்தார். அது பற்றி பாலகுமாரன் ஒரு முறை, அந்த உயரத்துக்கு வாசல் வர வந்து என் இனோவா காரை திறக்க வேண்டியதில்லை. வந்தார், திறந்தார், படியிறங்க கைதாங்கினார். 4 வருடங்கள் கழித்த சந்திப்பு இனிமையாய் முடிந்தது. இதுதான் அழகு. அந்த அழகிய நட்பு மே மாதத்தில் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. அவரது இறுதிக்காலம் முழுவதும் ஆன்மீக அமைதியில் கரைந்து அப்படியே ஆகாயத்தில் கலந்து போனார். தன் படங்களுக்கு வசனம் எழுத பாலகுமாரனை போல இன்னொருவர் வர வாய்ப்பே இல்லை என ரஜினியே நினைக்கும் அளவுக்கு தனக்கென ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விட்டார் பாலகுமாரன். அந்த இடம் இனி என்றென்றும் நிரந்தர காலி இடமாகவே ரஜினியின் வாழ்வில் இருக்கும். ஈடு சொல்ல முடியாத சிறப்போடு நடந்து முடிந்த இந்த உலகத்தில் எழுத்தாளர் பாலகுமாரனின் வாழ்க்கை பயணம்.
நான் ஹாஸ்பிட்டல் இருந்தா வர, நீ கடிச்சு போட்ட பையன் உயிரோடு தான் இருக்கா, ஆனா அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்க. வாழ்க்கை அவன் கந்தலா கிடக்க போறா. உங்களுக்கு சந்தோஷம் தானே?
சாரு என்ன பாத்துருச்சு.
உங்களை மட்டும் பாக்கல, உங்க மிருகத்தனோ காட்டுத்தனோ எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு அப்பாவி பையன நடு ரோட்ல.
இல்லம்மா, அவன் தப்பு பண்ணா அதனால வாங்கி கட்டிக்கிட்டான்.
தப்பு தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம்?
சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து
அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு? எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? யாருக்கு?
என்ன மாதிரி ஒரு தாப்புனுக்கு
பரவாயில்லையே. இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல?
அவன் தப்பு பண்ணிட்டாமா? பெரிய தப்பு
இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டும், தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு, அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன்?
நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற, நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிபடணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல, அதனாலதான் எங்களால கோர்ட் போலீஸ் நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாத்தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சாத்தான் உயிரோட இருக்க முடியும்.
அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா?
என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன்.
அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது, அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது.
நம்ம கிட்ட இருந்துதான்
அடிச்சீங்க.
எனக்கு
சரின்னு படுறது ஊருக்கு எல்லாம் அநியாயம்னு படுது. இல்ல, என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா, மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு பாருங்க, அதான் தப்பு.
என்ன பண்ண சொல்ற?
எல்லாத்தையும் விட்டுருக்கப்பா.
செத்துருவாமா, விட்டா செத்துருவா.
அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா?
நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல்.
யாரு?
எல்லாரும்
யாரு?
கூலி ஜாட்சி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சொல்ற மாதிரி சுட்டுக் கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி நின்னாமார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலைன்னு சொன்னாமார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாழ ஜனங்களுக்கு மத்தியில உள்ளாசனம் விட்டு அடிச்சாம்பார் ஒரு சேட் கமநாட்டை. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டுக் கொண்டாம்பார். கிட்ட சொல்லு. நான் நடத்துறேன். நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம். வேற வழி இல்லடா கண்ணா.
நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல?
தப்பு இல்லம்மா. நாலு பேர் சாப்பிடுறோட ஒண்ணா எதுவுமே தப்பு இல்ல.
நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர கொன்ன பரவாயில்லையப்பா.
சாரு உனக்கு புரியல?
புரியல, புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா அவரை போ சொல்லுங்க, அவரை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவரு போ சொல்லுங்க,
எல்லாம் சரியா இருக்கும். நீங்க போங்க, நினைக்கிறேன்.
நேயர்களே, நாயகன் திரைப்படத்தில் வந்த அந்த காட்சியினுடைய ஒளி வடிவத்தை கேட்கும் பொழுது மனத்திரையில் காட்சி விரைந்திருக்கும். நடிகர்களுடைய நடிப்பு, காட்சி அமைப்பு, படமாக்கப்பட்ட விதம் எல்லாவற்றையும் தாண்டி ஓங்கி நிற்பது எழுத்து சித்தர் பாலத்குமாரன் அவர்களுடைய வசனம். அதனை நல்லபடியாக நமக்கு எடுத்துக் கொடுத்த திருமதி அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றியினை கூறி ஸ்ரீசாமியினுடைய வரிகளுக்கு வருவோம். வார்த்தைகள் மூலமாகத்தான் நம்மை உலக்கிக் கொள்ள விதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது சபிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிரபஞ்சன் கூறுவார். யாராவது உங்கள் மீது ஊசி போன்ற வார்த்தைகளை வீசினால் அதனை உங்களுக்கு அளிக்கும் உயர்தர சிகிச்சையாக எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான். மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் பொழுது எவர் ஒருவரின் வார்த்தையும் உங்கள் மொத்த மனநிலையும் மாற்றுகிறதோ அவரே உங்கள் வாழ்நாள் பொக்கிஷம். எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல். எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற துணிச்சல் உங்களுக்கு இருந்தால் எதிர்வரும் பிரச்சனைகள் தூசுகளாக பறந்துவிடும். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எது போனாலும் விட்டுவிடுங்கள், நகர்ந்து செல்லுங்கள். சவால்களும் தடைகளுமே பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாக இருங்கள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடினமான உழைப்பு ஒன்று மட்டுமே தீர்வாக அமையும் என்று டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறுகிறார். யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தனித்தனியாகத்தான் உயரத்திற்கு வந்து சேர வேண்டும். பாதைகளை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் பயணிக்க முடிந்தார் மணிக்கம் பாதைகளை குறை சொல்லிக் கொண்டிருந்தால் பயணிக்க முடியாது. பாதங்களை பழக்கப்படுத்திக் கொண்டால் பயணம் தடைபடாது. முற்றுப்புள்ளிகளை முயற்சி புள்ளிகளைப் போல மாற்றுவரே முக்கிய புள்ளிகளாய் உலகில் சாதிக்கிறார்கள். வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கடின உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக் கொண்டவர்கள். கடைசியாக, இறங்கும் நேரத்தில்தான் கிடைக்கும் ஜன்னலோர சீட் போலத்தான் வாழ்க்கையும். வறுமையை வென்று முடித்த பொழுது இளமை காலம் முடிந்துவிடும். உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். எல்லோரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. எப்பொழுதும் அடுத்தவர்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மட்டும் வாழாதீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நிதானமாக கவனியுங்கள். கவனிக்கும் பொழுது கிடைக்கும் தெளிவுதான் உங்களை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடோடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதல்ல, இருப்பதை வைத்துக் கொண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஸ்ரீசாமி வரிகளை சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறக்க உதவிய அவருக்கும் நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நன்றியினை கூறி உங்கள் விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம்.
கவிதைகளா கனவுகளா கயல்விழி